நாம திரும்பிக் கொள்வோம். சங்கீத புத்தகம் 119வது சங்கீதம், நாம் எல்லாரும் எடுத்துக் கொள்வோமே. 119வது சங்கீதம், ரைட், 119வது சங்கீதம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லாரும் படித்துக் கொள்ளுங்க. 119வது சங்கீதம் 34வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
திரும்பபடி,
எனக்கு உணர்வை தாரும்,
எனக்கு உணர்வை தாரும்,
அப்பொழுது நான்
உமது வேதத்தை பற்றி கொண்டு
என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன்.
சரி, சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் என்ன விண்ணப்பம் பண்ணுறாரு? கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும். ஹலோ, நான் சொல்றத கேளு. சங்கீதக்காரன் தேவோட மனுஷன் கர்த்தரிடத்தில் கருத்தாக விண்ணப்பம் பண்றாரு. என்ன விண்ணப்பம் பண்றாரு? கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அப்படி இருக்க பாருங்க. கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்ற செய்தியின் தலைப்பு, கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும். நிறைய கவனிங்க. தேவனுடைய மனுஷன் ஆண்டவர் நோக்கி பார்த்து மன்றாடுகிறார், விண்ணப்பம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கேளுங்க, கேளுங்க. இன்னைக்கு அநேகருக்கு அறிவு இருக்குது, ஆனா உணர்வு தான் இல்லை. ஐ சே இட் அகைன், அநேக தேவோட பிள்ளைகளுக்கு அறிவு இருக்குது, ஆனா உணர்வு தான் இல்லை. நமக்கு உணர்வு வேணும். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப ஒரு மனுஷனுக்கு சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு உணர்வு இல்லைன்ற அர்த்தம். ஹலோ, ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப சொன்னா அர்த்தம் என்ன தெரியுமோ? அவனுக்கு உணர்வு இல்லைன்ற அர்த்தம். உணர்வு உள்ள மனுஷனுக்கு ஒரு தடவை சொன்னா அவன் புரிஞ்சு கொள்வான். உணர்வில்லாத மனுஷனுக்கு ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொன்னாலும் கேளா. நமக்கு அறிவு இருக்குது, ஆனா உணர்வு இல்லை. இதனாலும் என்னவோ சங்கீதக்காரன் ஆண்டவர் நோக்கி பார்த்து மன்றாடுகிறார், ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும். இன்றே இந்த செய்தியை நான் பேசுறதுக்கு என் மனசில் இருக்கிற பிரதான நோக்கமும் நான் கர்த்தரை நோக்கி செய்கிற விண்ணப்பமும் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டு சபையில் இருந்து சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் உணர்வு 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 வேண்டும். நமக்கு வேத வசனம் தெரியும், அதிகமாக வேதத்தை படிக்கிறோம், எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், எத்தனையோ ஊழியர்களை பார்த்துட்டோம், எத்தனையோ வசனங்களை படிச்சிட்டோம், எத்தனையோ வார்த்தைகளை பார்த்துட்டோம், ஆனால் ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. கேட்கிறபடி கேட்கறது இல்லை. ஆகவேதான் நமக்குள்ள உணர்வு இல்லாம இருக்கிறோம். சரி, இன்றைக்கு பிரசங்கம், ரைட், வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதித்தோம், ஆண்டவர வசனத்தை கேட்டோம், போனோம். ஆனா நமக்குள்ள நம்ம கேட்ட தேவனுடைய வார்த்தைகள் என்ன செஞ்சிருக்குது, என்ன நடக்குது? உள்ள ஒன்று நடந்தா தான் வெளியில ஒன்று நடக்கும். அவன உள்ளும் புறமும் ஜனங்கள் மேய்ச்சலை கண்டடைவார். உள்ள ஒன்று நடந்தா தான் வெளியில ஒன்று நடக்கும். நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டா வெளியில அது தெரியும். ஐ சே இட் அகைன், உள்ளே ஏற்படுகிற மாற்றம் வெளியில தெரியும். பாருங்க, உள்ளே மாற்றம் இல்லாதபடியால் வாழ்வு அப்படியே இருக்கிறது, நாட்கள் போகிறது, வாழ்க்கை கரைகிறது. கண்டது மிச்சம் என்ன? கண்களை மூடும் பொழுது நாம் கண்டது மிச்சம் என்ன? வந்தோம், வாழ்ந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், சேர்ச்சுக்கு போனோம், சோத்திரம், கண்ணு மூடி இருக்கிறோம், பரலோகம் போப்போம். ஏய்யா, நான் சொல்றது கொஞ்சம் யோசித்துப்பார். நாம தான் எத்தனை ஒரு ஒவ்வொரு வாரமும் வந்து ஆண்டவருடைய செய்தி நாம கேட்கிறோம். இடைக்கிடையில பலர் நாம பவிஷ்யத்துக்கு போறோம். வேண்டுமானால் இந்த டிவியில 24 hours புரோகிராம் போகுது, என்னென்ன செய்தியோட நான் கிடைக்கிறது பார்க்க. ஆகனா நாம கேட்கிறோம், ஆனா உணர்வு எங்கே? நாம் கேட்டுக்கொள்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது எங்கே? ஆகவே சங்கீதக்காரர் சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு நான் அதை கை கொள்வேன். ஆகவே ஒரு காரியம் படிச்சோம், நன்றாக கவனிங்க. வேத வசனத்தை நாம் கை கொள்ள, வேதத்தை பற்றி கொண்டு வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை நாம் கை கொண்டு நடக்க நமக்கு என்ன தேவை தெரியுமோ? உணர்வு தேவை. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்ன, எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது, எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் மூலிகிடுந்து தோறும் அதை கை கொள்வேன். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோமே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோமே, அவைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் சிந்தித்து உணர்ந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று வாழாமல் இருக்கிறது ஏன்? காரணம் என்னவென்றால், நமக்குள்ள உணர்வில்லை. கேட்கிற வசனத்தை, கேட்கிற வார்த்தைகளை நமக்குள்ள வைத்து அதை யோசித்து அதை சிந்தித்து நம்முடைய வாழ்வில் இருக்கிற காரியங்களை சரிவில பார்த்து கோணைகளை சரிப்படுத்துற காரியம் நம்முடைய வாழ்வில் இல்லை பாருங்க. ஆகவேதான் கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம், ஒருவேளை அறிவு பெறுகலாம், ஆனா உணர்வு இல்லாம போகும். அறிவு நம்முடைய வாழ்வில் அனுபவமாக வேண்டுமே. நாம் கற்றுக்கொள்கிற வேத வாக்கியங்கள் சத்தியங்களும் நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாகாவிட்டால் அதனால நன்மை இல்லை. ஆகவே எனக்கு அருமானவர்களே, சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் மூளை இருந்ததோடும் அதை கை கொள்வென்று சொல்லி இந்த செய்தி முடிவில் நாம் எல்லோரும் அப்படியாக கருத்தாக ஆண்டவரிடத்தில் மண்டாட போறோம். கேட்கிற இவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லி, அப்பத்தை கேட்டால் கள்ளத்தரப்பாட்டு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குறுத்திருக்க கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்பட்டான். இப்போ ஒரு வசனத்தை படிங்க, மத்தேயு 13 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளு. இயேசு கிறிஸ்து அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கார். மத்தேயு 13 அதிகாரம் 23 வசனத்தை படி.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100, 60, 30 பலன் தருவான்.
பாருங்க, எனக்கு தெரியும் மிக அதிகமாக இந்த வசனத்தை படிச்சிருப்பீங்க. வடிவ பாருங்க, திரும்ப படிக்க இருக்க.
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும்,
வசனத்தை கேட்கிறவனும்
உணர்கிறவனும்.
இங்குதான் இருக்குது காரு. நல்ல நிலத்தில் விழுந்தவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா? வசனத்தை கேட்கிறவனாக மட்டுமல்ல, அதை உணர்றவனுமாக இருக்கிறான். இங்கதான் நமக்குள்ள காரியம் இருக்கு. நாம கேட்கிறோம், எந்த அளவுக்கு நாம உணர்றோம், உள்ள போகுதா நம்முடைய ஆவிக்குள்ள தேவோட வசனம் போகுதா? கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருக்கிறவன் தான் 100, 60, 30 பலன் கொடுக்கிறான்னு சொல்றாரு பாரு. ஹலோ, கேட்டு உணர்றவன், தேவனுடைய வசனத்தை கேட்டு 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 உணர்கிறவன் தான் 100, 60, 30 பலன் கொடுக்கிறான். இவர்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக இருக்கிற சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லா சபைகளிலும் இப்படிப்பட்ட காரியம் காணப்படத்தான் செய்கிறது. அவைதான் நான் சொல்றேன் என்னவென்றால், காலம் முழுவதும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஸ்தோத்திரம். காலம் முழுவதும் வேதத்தை தூக்கிட்டு வந்தும் கடைசி நேரத்தில் நாம் கைவிடப்பட்டவர்களாக போயிடக்கூடாது. ஆகவே ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் கேட்டு உணர வேண்டும். சோ நான் சொன்ன கேளுங்க, உணர்கிறவர்கள் தான் ஆண்டவருடைய வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறார். தம்பி தங்கச்சி அண்ணமாரி, நான் சொல்றது கேளு, தேவனுடைய வசனத்தை கேட்டு உள்ள உணர்கிறவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையில அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறார். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமும். அன்றாட வாழ்க்கையிலே, அனுதின ஜீவியத்திலே தேவ வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்டிருக்க அநேகர் இன்றைக்கு சொந்த புத்தியில நடக்கிறாயா, சுய புத்தியில நடக்கிறான், அடுத்தவன் கொடுக்கிற ரட்சிக்கப்படாதவங்க கொடுக்கிற ஆலோசனை நடக்கிறான். வேதம் தெளிவாய் சொல்றது நீதிமொழியில, உன் சுய புத்தியை மேல சாயாதே என்று. பலருக்குள்ள இருக்கிற பெரிய சோதனை அதுதான். ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், ஞானஸ்தானப்பட்டிருக்கிறார்கள், ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், ஆனா சுய புத்தியில நடக்கிறது, சொந்த புத்தியில நடக்கிறது. என்ன கவனிங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பெரிய வேறுபாடு என்ன தெரியுமோ, அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமோ, அல்லது இருளின் பிள்ளைகளுக்கும் ஒளியின் பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்ன தெரியுமோ, உலகத்தில் இருக்கிறவர்கள் இருளிலே இருக்கிறவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியின்படி நடக்கிறார்கள், அல்லது சுய புத்தியின்படி நடக்கிறார்கள். நாமோ தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறோம். எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார், எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சரி, ஆனா தேவ ஆவியினால நடத்தப்படுகிறோமோ? லிசன் டு மீ, ரட்சிக்கப்பட்டிருக்கோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மாவும் அழிவில் இருந்து காத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மரணத்துக்கு பாத்திரராக இருந்தோம், அழிவுக்கு நேராக இருந்தோம், நரகத்துக்கு நேராக நடந்த எம்மை ஆண்டவர் இயேசு கிருபையாக சந்தித்து தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்வில் இருந்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் கிருபையாக மன்னித்து நமக்கு புது வாழ்வு தந்து நம்பிக்கை தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்ம வாழ வைத்திருக்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அறிமானவர்களே, நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் தேவ ஆவியினாலே நம்ம நடத்தப்படுகிறோமா? ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவ ஆவியினால நடத்தப்பட முடியும், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தேவ ஆவியினருக்கு அறிவே இல்லை, உணர்வே இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் என்ன கவனிங்க, உங்க மனசாட்சியை தொட்டுப்பாரு, தம்பி தங்கச்சி அண்ணமாரு என்னை சேர்த்து நான் பிரசங்கம் பண்றேன். நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, வருஷங்கள் கடந்து போகிறதே, நீ சொந்த புத்தியில டைரக்ட் பண்ணப்படுறியா அல்லது உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை டைரக்ட் பண்றாரா? தம்பி தங்கச்சி, உன் சுய புத்தியில நீ நடக்கிறையா அல்லது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான உன்னை நடத்துகிறாரா? திரும்பவும் நான் சொல்றேன், எவர்கள் தேவ ஆவினால நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நம்முடைய சொந்த புத்தினால நாம டைரக்ட் பண்ணப்படக்கூடாது. நம்முடைய மாம்சம் இந்த தேவனுக்கு பிரியமானது செய்யறதுக்கு இடம் கொடுக்காது. ஆனா நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் என்ன செய்கிறாராம், நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். ஹலோ, புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு சொல்லும் பொழுது அவர் வந்து ஆவியானவர் குறித்து சொல்லும் பொழுது இயேசு சொல்றாரு, அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்யறாரு, வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்ல, இவர் தான் உணர்வு தருவர். படிங்க ஏசாயா 11வது அதிகாரம், சீக்கிரம் படிங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 2 வசனத்திற்கு படிங்க, 2-3 படிங்க சீக்கிரம். ஏசாயா
11:2-3
இங்க கவனிங்க, என்ன ஆவியா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். இப்ப என்ன கவனிங்க, ஞானத்தையும் உணர்வையும் தருகிறவர் இந்த ஆவியானவர் தான் பாரு. சோ இயேசு மேல இந்த ஆவியானவர் இருந்திருக்கிறார். சோ அது கீழே பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும் எல்லாம் சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து குறித்து ஏசாயா தீர்க்க உரைக்கிறார். சோ ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர். சோ என்ன கேட்டீங்களா இருந்தால் என்ன கவனிங்க, நான் கண்டுகொண்ட ரகசியம் என்னவென்றால், எவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுவதுமாக இடம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இந்த உணர்வு பூரணமாக கிரியேசி. திஸ் இஸ் த சீக்ரெட். ஹலோ, சொல்றது புரியுதா? எவர்களுக்குள்ளே ஆவியானவர் கிரிய செய்கிறாரோ, எவர்களுக்குள்ளே பரிசுத்தாவினர் செயல்படுகிறாரோ, எவர்களே பரிசுத்தாவினர் நடத்துகிறாரோ, அவர்களுக்குள்ளே இந்த உணர்வு கூர்மை இருக்கும். இன்னைக்கு அநேகருக்கு உணர்வு கூர்வம் மங்கி போயிட்டு பாரு. அவன் திரும்ப 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 சொன்னாலும் ஏறுதல்ல. ஏன் தெரியுமா? உணர்வு மலங்கடிக்கப்பட்டு போய்விட்டது, உணர்வு கூர்வை மழுங்கி போய்விட்டது. அவன் திரும்ப, நான் அவனு கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் எடுங்க, சிறு புள்ள எடுங்க, ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப. ஏன் அவன் சிறு புள்ளத்தனம்? ஏங்க, நாம என்ன வளர்ந்து, நாம இவ்வளவுக்கு வளர்ந்துருக்கோம், நாம ஏன் இன்னும் அப்படி இருக்கணும்? திரும்ப திரும்ப ஏன் சொல்லணும்? ஸ்கூல் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரே காரியத்தை டீச்சர் பல தடவ ஒரே காரியத்தை திரும்ப சொன்னா என்ன நடக்கும்னு தெரியும். நம்மை தள்ளாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர், இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே ஆவியானவர், அப்போஸ்தலனை டைரக்ட் பண்ண அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு எனக்குள்ளே உங்களுக்குள்ளும் இருக்க. கர்த்தருடைய நாமத்துக்கு இவர் தான் அந்த உணர்வை தருகிறவர், இவர் தான் தேவ ஞானத்தை தருவர். பாருங்க, பேதுரு பேசின விதத்தை பார்த்து ஆசாரியர் ஆச்சரியப்பட்டார்கள். புற சொல்லப்படுறது, இவர்கள் இயேசு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவருடைய ஆச்சரியத்துக்கு பதில் என்ன தெரியுமோ, பேதுரு ஒரு செம்படுவன், பேதுரு ஒரு மீன்பிடிகாரன், அவன் படிச்சவனும் அல்ல, பல்கலைக்கழகம் போனவனும் அல்ல, அவன் ஒரு பாமரனாக, ஒரு படிக்காதவனாக, ஒரு மீன்பிடிகாரன். அவன் பேசின பேச்சு பார்த்து, அவன் பேசின விதத்தையும், அவன் கோட் பண்ணின வேத வசனங்களை பார்த்து ஆசாரியர்கள் அசந்து போய்விட்டாங்க. அவர்களுடைய ஆச்சரியத்துக்கு பதில் என்ன தெரியுமோ, இவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு கூட இருந்தவர்கள் சொல்லி கண்டு. ஆகவே எனக்கு தெரியும், இயேசுவின் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய தெய்வீக ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிறார் என்பது சத்தியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம். இன்னும் ஒரு காரியம் சொல்லணுமோ, தேவனை சார்ந்து தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறவன் அடிக்கடி தேவ பாதத்தை போய் தரிசிப்பான். தேவனை சாராமல் தன் சுய புத்தியை சாருகிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனோ மனுஷியோ தேவனுடைய சமூகத்தை தேவனுடைய பாதத்தை அவ்வப்போது வேண்டுமென்றால் தரிசிப்பார்கள். அடிக்கடி அவர்கள் வேறு எங்கும் போவார். நான் சொல்றத காதுள்ளவ கேட்கக்கூடும். தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இருந்து தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவரே எனக்குள்ள செயல்படுங்க, சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய வாக்கின்படி எழுதப்பட்டிருக்க வேத வசனத்தின்படி வாழ்றதுக்கு எனக்கு உதவி. திரும்ப சொல்றேன் கேளுங்க, சுய பலத்திலே சொந்த பலத்தில மாமிச பலத்தில எழுதப்பட்டிருக்கிற வேத சத்தியங்களின்படி நாம வாழ முடியாது. இதை உணர்ந்து கொள்ளப்பா, இதை புரிந்து கொள், இதை அறிந்து கொள். இதை ஏன் நாம் ஃபெயிலியர் ஆகிறோம், ஏன் பல இடங்களிலே பல வேத சத்தியங்களை கை கொள்ள முடியாமல் தடுமாறுறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய சுயபலத்தில் தேவனுடைய வசனத்தை கை கொள்றதுக்கு நாம ட்ரை பண்றோம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, தேவ ஆவியான பலத்திலே பரிசுத்த ஆவியான நமக்கு தர்ற பலத்திலே நாம் சத்தியங்களை கை கொண்டு நடக்க முடியும். முடியும் சத்தியத்தை முடியும். சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமோ, இந்த பைபிள்ல இருக்கிறபடி எல்லாம் நடக்க முடியுமோ, இந்த வேதத்திலே எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய முடியுமோ? நான் சொல்றேன் கேளுங்க, இவைகள் பாவலத்திலிருந்து வருகிற சத்தம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். இந்த வேதத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்ய முடியும் என்று ஒருவன் சொன்னால் அந்த வார்த்தைகள் பாவலத்திலிருந்து உனக்கு அனுப்பப்படுகிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு உன் செவியை மூடு, இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு உன் காதை அடைத்துக்கொள். நீ தேவனுடைய பிள்ளையப்பா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வேத வாக்கியங்களும் நடக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷியாக நீ இருக்கிறபடியால் உனக்கு இருக்கிற ஆவியானவர் அதில் எழுத வாக்கியங்களும் நடக்கிறதுக்கு உனக்கு உணர்வையும் பலத்தையும் அருள்வாராக. ஆகவே தேவனை சார்ந்து கொள். எந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ள முடியலையோ, எந்த வாக்கியங்களை ஆண்டு நம்முடைய வாழ்வில் கை கொள்ள முடியலையோ, கர்த்தரை சார்ந்து கொள். நான் உனக்கு தான் சொல்றேன், நீ தேவனுடைய சில வசனங்களை கை கொள்ள முடியாமல் தடுமாறுகிறாய், தடம் புரடுகிறாய். நான் உனக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், தேவனை சார்ந்து கொள், ஆண்டவரை சார்ந்து கொள், தேவடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தேவ ஆவி பலத்தை பெற்றுக்கொள். முடியாதவைகளெல்லாம் முடிய வைக்கிறவர் அவர், வளையாதவைகளெல்லாம் வளைய வைக்கிறவர் அவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஐயா, நான் உனக்கு கேட்கிறேன், இப்படி செய்யன்னு சொல்லி எழுதி கொடுத்த ஆண்டவர் அப்படி செய்யறதுக்கு நமக்கு பலம் தர மாட்டாரா என்ன? ஆகவே கர்த்தர் நம்பி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் ஊக்கமாக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உடைய வேதத்தை நான் பற்றி கொண்டு என் முழு கிருதத்தோடு அதை கை கொள்ளும். ஏன் இன்றைக்கு அறைகுறையாக வேத வசனத்தை நாம் கை கொள்கிறோம்? ஏன் சிலவரை பார்த்தா சில வசனங்களை பிடிச்சு கொள்வாங்க. வேதத்தில் இருக்கிற ஒரு சில வசனத்தை மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொள்வாங்க, சில வசனத்தை விட்டுருவாங்க. இது ஒரு ஓரம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் இருக்கிற முழு சத்தியங்களுக்கும் இடம் கொடுத்து அதன்படி நடந்தார், அதன்படி வாழ்ந்தார், அதன்படி வாழ நமக்கு போதிச்சு பிறக்கிறார். எனக்கு அருமான தேவனுடைய ஜனமே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வாக்கியமும் சத்தியம். ஆகவே அவைகள் ஒரு சில வசனத்தை நாம் ஒதுக்கிடாதபடி, ஒரு சில வசனங்களை விட்டு விடாதபடி, எல்லா வசனத்துக்கும் முக்கியத்துவம் கொடு. எல்லாம் தேவனுடைய வசனம், எல்லாமே தேவனுடைய வார்த்தை. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற எல்லா வேத வாக்கியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு. அது தேவனுடைய வார்த்தை. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்வதற்கு நமக்கு உணர்வு மிக மிக அவசியமாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். படிங்க மத்தேயு 15 அதிகாரம் 10-12 படிங்க சீக்கிரம். மத்தேயு 15 வரை, 15-12
வரை. அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள்.
பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்டு
உணருங்கள்.
நான் இதைத்தான் சொல்லுவேன், கேட்டு என்ன செய்யறியா
உணருங்க.
ஹலோ, இதுதான் இருக்கிறீங்கல்ல, என்ன செய்யணுமா? கேட்டு. ஹலோ, கேட்கிறது காதால, உணர்றது உண்மையா சொல்றேன், காதால இல்ல, அது உள்ளத்துல இதயத்துல. ஹலோ, கேட்கறது காதால, உணர்றது நம்முடைய இருதயத்தில். அவ ஏ சொல்வாரு, கேட்டு உணருங்க. படி,
போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனங்களை கேட்டு விடலல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள்.
பாருங்க, நீங்கள் கேட்டு உணருங்கள். என்னத்தை கேட்டு உணருங்கள்? ஹலோ, நீங்க கேட்டு உணருங்கள். ஏ சொல்றாரு, என்னத்தை கேட்டு உணருங்கள்? சொன்னது என்ன தெரியுமா? வாய்க்குள்ள போறதோண்டும் மனுஷனை தீட்டுப்படுத்தாரு. சொல்ல போனா வாய்க்குள்ள போறது பாவம் இல்ல, வாயிலிருந்து புறப்படுறதே தீட்டு, பாவம். தீட்டுள்ளவன் பாளையத்துக்கு புறம்பாக இருக்க கிடவன். எனக்கு அவனீங்க உள்ள போறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியில வாரதுதான் பாவம், அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்படி இந்த வசனத்தை கேட்ட உடனே சீஷர்கள் வந்து இயேசுவை சொல்றாங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தை உம்முடைய பிரசங்கத்தை கேட்டு உம்முடைய உபதேசத்தை கேட்டு பரிசேயர் சதுசேயர் எல்லாம் குழம்பிட்டாங்களே, இது உமக்கு தெரியுமா? ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய போதனையை கேட்டாலும் உணர இல்லை. ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவருடைய வசனத்தை பரிசேயர் கேட்டாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆண்டவருடைய உபதேசத்தை, இயேசுவின் உபதேசத்தை பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள் கேட்டாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே சீஷர்கள் சொன்னார், ஆண்டவரே, இந்த வார்த்தையினால் அவர்கள் இடர்கள் அடைந்தார்களே, உமக்கு அது தெரியுமா? அப்ப ஆண்டவர் சொன்னார், அடுத்த வசனத்தை படிங்க, பரமபிதா நடாத நாட்டெல்லாம்
வேரோடே
பிடுங்கப்படும், என் பரமபிதா நடாத நாட்டெல்லாம் வேரோட பிடுங்கப்படும், நற்றதும் பிடுங்கிறதும் அவருடைய வேலை. பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு மனுஷனுக்கு உள்ள போறது தீட்டுப்படாது, அவருக்குள்ளிருந்து வெளியில வர்றதுதான் தீட்டுப்படும். இதை கேட்டு உணரு. ஹலோ, ஒரு மனுஷனுக்குள்ள போறது என்னத்தை சாப்பிட்டு போயா, ஆனா உன் வாழ்ந்து புறப்படுறது குறித்து கவனமா இரு. ஏன் தெரியுமோ, அது உன்னை தீட்டுப்படுத்தும், மட்டுமல்ல அநேகரை தீட்டுப்படுத்தும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், இது நமக்கு எல்லாம் வாசிச்சிருக்கோம் தானே. ஹலோ, உள்ள போறது தீட்டுப்படாது, தீட்டுப்படுத்தாது, வாழ்ந்து வெளியில புறப்படுறதுதான் தீட்டுப்படுத்தும் சொல்லி நாம இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோமே. பின்ன ஏன் நம்முடைய உதவிகளை இன்னும் நாம் காக்காம இருக்கிறோம்? இந்த வசனம் தான் நமக்கு வடிவாக தெரியவே, பின்ன ஏன் நம்முடைய நாவுக்கு இன்னும் காவல் வைக்காம இருக்கிறோம்? இந்த வார்த்தை தான் நமக்கு நன்றாக தெரியுமே, ஏன் நம்முடைய வாய்களை இன்னும் சரியாக கட்டுப்படுத்தாம இருக்கிறோம்? காரணம் என்ன தெரியுமோ, நமக்கு இது உணர்வு இல்லை. வினோத ட்ரூத், சத்தியம் நமக்கு தெரியும், ஆனா நமக்கு அதை அறிந்து செயல்படுத்துறதுக்கு உணர்வு இல்லை. அவதான் வாயில கண்டதையும் கதைக்கிறோம். அத நான் சொல்றது, இஃப் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட், நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தா உன் வசனத்தில் உன் வாயிலிருந்து வர வார்த்தையில ஒரு குவாலிட்டி இருக்க வேணா? நீ ஒரு தேவோட மனுஷன் இல்லவா? நீ ஒரு தேவோட மனுஷன் இல்லவா? நீ ஒரு தேவோட பிள்ளை இல்லவா? நீ கதைக்கிற கதையில ஒரு குவாலிட்டி இருக்கு வேணா? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் எப்படியே தான் கதைச்சி, இப்பதான் நீ மனம் திரும்பி இருக்கிறீ, ரட்சிக்கப்பட்டிருக்கு. ஐயா, கிறிஸ்துவனுக்குள்ள வாசமா இருக்க, தேவ ஆவினுக்குள்ள வாசமா இருக்கிற, பின்ன ஏன் இப்படி எல்லாம் நம்ம கதைக்கிறோம்? துணிகரமாக கதைக்கிறோம், வாய்க்கு வந்ததுகளை கதைக்கிறோம், தெரியாதவர்களை தெரிந்தது போல கதைக்கிறோம், நமக்கு புரியாதவர்களை புரிஞ்சது போல கதைக்கிறோம். நாம தான் தீட்டுப்படுறது பத்தாம மற்றவர்களையும் தீட்டுப்படுத்த போய்க்கலாம். உள்ள போறது நம்மை தீட்டுப்படுத்தாது, ஆனா உள்ளிருந்து வெளியே புறப்படுறது நம்மை தீட்டுப்படுத்தும். ஆகவே இயேசு சொன்னாரு, நீங்க கேட்டு உணருங்கள், நீங்கள் கேட்டு உணருங்கள். யாருக்கு சொன்னாரு? அப்போஸ்தலனுக்கு, தன்னை பின்பற்றின சீஷர்களுக்கு தான் சொன்னாரு. வாங்கப்பா, நீங்க கேட்டு உணருங்க. நீங்களே கேட்கிறவர்களாக மட்டுமிராமல் கேட்டு உணர்கிறவன், கேட்டு உணர்கிறவன் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறான். தேவ ஆவியினாலே டைரக்ட் பண்ணப்படுகிறவன் அவன் தேவனுடைய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில கை கொள்ளுகிறான். படிக்கு 15 அதிகாரம்
5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர் என்பதையும்
நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறீர்களா? என்னத்தினாடி ஆண்டவர் இயேசுக்கு கடிஞ்சு கொள்றாரு? ஏற்கனவே இயேசு செய்த அற்புதங்களை கண்ணார கண்டும் அவங்களுக்கு அதை சிந்திச்சு உணரல், அவை ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக கடிந்து கொண்டார். நீங்கள் இன்னும் உணராதிருக்கிறீர்கள். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் இயேசு நம்மையும் பார்த்து இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. இவ்வளவு வசனத்தை இவ்வளவு வார்த்தைகளை கேட்டும் இன்னும் உணராதிருக்கிறீர்களா என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லிடாதபடி கேட்கிற வசனத்தை நாம உணர்ந்து அதை கை கொண்டு நடக்கிறதுக்கு நாம ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் வெளியேறப்பட்டவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்ன கவனிங்க, இப்ப நாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்க தெரியுமோ? தேவனுடைய வசனத்தை கேட்டும் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்க தெரியுமோ? ரோமர் 1:21
அவர்கள் தேவனை அறிந்தும்
அவர்கள் தேவனை
அறிந்தும்
நான் முதல் சொன்னேன் அறிவு இருக்குது என்ன இல்லை உணர்வு இல்லை படிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும்
அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும்
தோற்றறியாமலும் இருந்து
தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
இவரை கவனிங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இட்ஸ் எ டேஞ்சரஸ் திங். ஒரு மனுஷன் உணர்வில்லாமல் இருந்து நாட்கள் கடந்து போகும் பொழுது என்ன நடக்கு தெரியுமோ? அவருடைய இருதயம் இருளடைந்து போகிறது. ஐயா, நான் சொல்றதை கேளு. ஒரு மனுஷனுடைய இருதயம் தேவனுடைய வசனத்தை கேட்டும் 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 உணர்வில்லாமல் அப்படியே இருக்கும் பொழுது உள்ளே என்ன நடக்கிறது? அவருடைய இருதயம் இருளடைந்து போய். ஐயா, ஏற்கனவே இருளாகத்தான் நாம இருந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம் என்று வேதம் சொல்றது. அமாவாசையாக அந்தகாரமாகவே இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிடத்துக்கு வழிநடத்தின நம்மளை ஆண்டவர், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றின ஆண்டவர், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டு தொடர்ந்து உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது உள்ளே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன தெரியுமோ? உணர்வில்லாத இறுதி இருள் அடைந்தது. நான் கேட்கிறேன், அதுக்கு பிறகு வேறு யார் நம்முடைய இருதயத்தில் வெளிச்சத்தை தர முடியும்? அம்மா, ஐயா, நான் சொல்றதை கேளு. நம்முடைய இருதயம் ஏற்கனவே இருளா இருந்தது. ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்வில் இருந்த இருளானவற்றை நீக்கி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு. ஆனா நாம தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை கேட்டும் உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் இருளடைந்து விட்டால் இனி யாரு எவரு நம்முடைய இருதயத்தில் வெளிச்சத்தை தர முடியும்? யாரு நம்முடைய இருதயத்தில் ஒளியேற்ற முடியும்? ஆகவே நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உணர்வு மிக மிக அவசியம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயம் இருளடையாதபடி தம்பி தங்கச்சி எச்சரிக்கை ஜாக்கிரதையாக. இன்னும் ஒரு முக்கியமான வசனத்தை நான் காட்ட போறேன், தயவு செய்து கவனிச்சு கொள்ளுங்க. எல்லா திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 24 கம் வித் மீ பிளீஸ். மத்தேயு 24 37 39 வரை படிங்க. மத்தேயு 37 வரை.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ,
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ
அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும்
நடக்கும். எப்படியெனில் முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும்.
39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் ஹலோ, இது தயவுசு கொஞ்சம் சிந்திங்க. ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் வாரிக்கொள்ளும் மட்டும் என்ன இல்லையா சொல்லுங்க? என்ன இல்ல? அப்படியானா என்ன கேளுங்க, என்ன கேளுங்க? நோவாவின் காலத்து ஜலப்பிரளயத்திலே மடிந்த ஜனங்களுக்கு உணர்வு மட்டும் இருந்திருந்தா அத்தனை பேரும் தப்பி இருப்பாங்க இல்லையா? டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நோவாவின் காலத்தில் அவ்வளவு ஜனங்களும் ஜலத்தினால அழிந்தார்களே, அவங்களுக்கு உணர்வு மாத்திரம் தேவனுடைய வசனத்தை கேட்டு உணர்ந்திருந்தா ஜலப்பிளத்துக்கு தப்பி இருப்பாங்களே. நோவா நாள்தோறும் பிரசங்கம் பண்ணுகிறான், ஐயா வெள்ளம் வரப்போகுது, ஜலப்பிரளயம் வரப்பொழுது உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால நிக்கிறம் பண்ண போறாரு, அழிக்க போகிறார். மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புன்னு சொல்லி அவன் நாள்தோறும் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தும் ஒருவனும் அந்த வசனத்தை கேட்டு உணரலுப்பாரு. கேட்டான், அவன் பேசின வசனத்தை கேட்டான், அவன் செய்த பிரசங்கத்தை கேட்டார்கள். உணர்வு அவர்களுக்குள்ள இல்லாதபடியால் அப்படியே இருந்து விட்டார்கள். முடிவு என்ன? உணராத அந்த உள்ளங்களுக்கு முடிவு என்ன? ஜலப்பிரளயம் வந்தபோது எல்லோரும் அழிந்து போனார், வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. உணர்வில்லாத ஜனங்களுடைய முடிவு பரிதாபமாக இருக்கிறது. பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், எல்லாம் ஓகோண்டு நடக்குது. எல்லா பாட்டிக்கு குறைவே இல்லை, ஓகோண்டு எல்லாம் நடக்குது. ஆனால் திடீரென வெள்ளம் வருகிறது. உணர்வில்லாமல் இருந்தபடியால் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு அள்ளிக்கொண்டு போகும் வரைக்கும் உணர்வு இல்லை. மனுஷகுமாரன் வரும் பொழுது அப்படியே நடக்கும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை கத்தி 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 பேசினாலும் உணர்வில்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படியேதான் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடக்கும்? தேவனுடைய வசனத்தை கேட்டும் 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 உணர்வில்லாமல் அப்படியே இருக்கிற ஜனங்களுடைய முடிவு பரிதாபம் பயங்கரமாக இருக்கும். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். Pay your total attention to the word of God. Don't try to compromise the word of God. எனக்கெல்லாம் தெரியும்படி நாம் இருந்துடாம தெரிஞ்ச தேவோட வார்த்தைகளை என்னுடைய வாழ்வில் அபிடேசியோடு அபியாசப்படுத்த. ஐயா சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பாங்க தெரியுமா? தேவனுடைய வீட்டில். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளுடைய இடத்துல தான், சபையில தான், தேவனுடைய வீட்டில தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாகும் என்று எழுதப்பட்டிருக்கபடியால் சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளாகி நாம், ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம சபிப்படுவோமே. மனித உணர்வுகளுக்கும் மனித உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து தேவனுடைய சத்தியங்களை கை கொள்ள நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தை படிங்க யோவான் 16 ஆவியானவரை குறித்து அங்கும் ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். யோவான் 16:8 படிங்க.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
என்ன செய்வாரா? கண்டித்து. ஐயா பாருங்க, தம்பி தங்கச்சி உங்களுடைய பைபிள் இருக்கா பாருங்க. அவர் வந்து என்ன செய்வாரா? கண்டித்து என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் இன் அவர் நமக்குள்ளே நடக்கிற ஒரு காரியம். யாரு? ஆவியானவர் நமக்குள்ள கண்டித்துணர்த்துகிறாராம். படி என்ன வசதி படிங்க, 16 11 படிங்க, சீக்கிரம் 11 படி. 11
இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
நியாய தீர்ப்பை குறித்து என்ன செய்வாரும்?
கண்டித்து.
யாரு கண்டித்து உணர்த்துவாரு? ஆவியானவர். ஆகவே இந்த கண்டித்து உணர்த்தப்படுகிற காரியம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப ஒரு காரியம் சொல்ல போறேன் கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவம் செய்கிறோம். ஒருவரும் மறக்கிறதுக்கு இல்லையே. இப்படி நான் சொல்றபடியால விசுவாசிகள் பாவம் செய்யலாம்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ண நினைச்சிடாதீங்க. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். காட் டஸ் எவ்ரிதிங். அதான் நான் நிறைய சொல்றது. பாவத்தின் தன்மையை விட, ஹலோ, பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்யுடைய மனோநிலைமை ஆண்டவருக்கு மிக மிக முக்கியம். ஐ சே இட் அகைன், பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்யும் மனோநிலை, பாவம் செய்யும் மனிதனுடைய மனோநிலைமை, நீ என்ன நிலைமையில இருந்து என்ன மன உணர்வோடு எண்ணங்களோடு அதை செய்கிறாய் என்பதை தேவன் அறிவார். இந்த மத்தியான வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் என்ன மனநிலைமை இருந்து கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம் என்பதை தேவன் அறிவார். நம்மை கழுவத்தக்க இனி ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுறதுக்கு இடமே இல்லை. அடிக்கடி ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறையாமல் அவர் சிந்தின ரத்தம் நம்மை குறித்து பலம் உள்ளதாக இருக்க, நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு தடவை சிந்தப்பட்ட ரத்தம் இன்னொரு தடவை சிந்தப்படவே மாட்டார். ஆகவே கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். அவனை சொன்ன கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ நல்லா கவனிங்க, ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு விட்டா இங்க உள்ள இருக்கிறவர் என்ன செய்யறாரு, கண்டித்து என்ன செய்யறாரு, உணர்த்துறாரு. என்ன இருந்தாலும் நீ இப்படி கதைச்சது தப்பு பாரு, நீ இப்படி செஞ்சது பிழ பாரு, நீ அந்த இடத்துக்கு போனது தவறு பாரு, நீ நல்லவன் போல காட்டிக்கொண்டது புலமாறு. அங்க உள்ள என்ன செய்வாரு, நான் அவன் கேட்கிறேன், இந்த உணர்வே இல்லாத ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டே ஆகணும், இந்த உணர்வு இல்லாத ஒரு மனுஷன் பரிசுத்தாவன ஒரு பெற்றே ஆகணும், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவன பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்க முடியாதையா, எப்படி ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறது, எப்படி தேவனுடைய முகத்தை பார்க்கிறது, எப்படி கர்த்தாவென்று கூப்பிடுறது. பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவே சுவர் போட்டு விட்டது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை உடைத்து விட்டது, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறாரே, எப்படி ஆண்டவரே என்று சொல்றது. பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன செய்யறார், கண்டித்து உணர்த்துகிறார். அந்த உணர்வை பெற்ற உடனே ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், தயவு செய்து மன்னி. மெய்யான மனம் திரும்புதலுக்கு மதிப்பளிக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆகவே பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுருவனும் தேவனிடத்தில் இறக்கம் பெறுவானான். போகட்டும் கரிமானவர்களே, நம்பர் ஒன், நான் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்க, வேத வார்த்தைகளை கை கொண்டு நடக்க நமக்கு உணர்வு வேண்டும். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் மூளை இருதயத்தோடு அதை கை கொண்டு. நம்பர் ஒன். நம்பர் டூ, உணர்வு நமக்கு எதற்கு தேவை? நம்பர் டூ, மத்தேயு 13 அதிகாரம் படிங்க, 13 அதிகாரம் 13:14. மத்தேயு 13:14.
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன்.
இசாயாவின் தீர்க்கதரிசனம் அவ்விடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் கவனிங்க, காதார கேட்டும்
உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனந்திரும்பாமலும்.
இந்த ஜனங்கள்
கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும்
இருதயத்தினாலே உணர்ந்து
மனந்திரும்பாமலும்.
யார் சொல்றது? இயேசு. இருதயத்தினால உணர்ந்து மனம் திரும்பாமலும். இப்ப கவனிங்க, ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? உணர்வு வேணும். முதலாவது நான் சொன்னேன், வேத வசனங்களை நாம் கை கொண்டு நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? உணர்வு வேண்டும். அறிவு இருக்குது, ஆனா கை கொண்டு நடக்காது காணும் என்ன, நமக்கு உணர்வு இல்லை. இரண்டாவது பார்த்தோம், நாம மனம் திரும்பி, மனம் திரும்புறதுக்கு என்ன வேணுமா? உணர்ந்து மனம் திரும்பாமல். சோ ஆகவே ஒரு மனுஷன் பாவம் செஞ்சாலும் அவன் மனம் திரும்புவதுக்கு என்ன வேணும் தெரியுமா? உணர்வு வேண்டும். ஹலோ, இந்த உணர்வு இல்லாதபடியா தான் இன்னைக்கு பலர் பாவத்தை செஞ்சாலும் அப்படியே இருக்கிறாங்களே. இந்த உணர்வு இல்லாதபடியா தான் பாவம் செய்தாலும் இயேசுப்பா தோத்திரம் சொல்றாங்களே. இருதயத்தினால உணர்ந்து மனம் திரும்பாமலும். ஆகவே நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் மனம் திரும்ப அவனுக்கு அடிப்படை தேவை, அவனுக்குள்ள உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு தான் எனக்கு சுட்டிக்காது, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே, ஐயோ நான் இப்படி நடந்துட்டேனே, ஐயோ நான் இப்படி கதைச்சிட்டேனே. அப்படி அந்த உணர்வு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம மனம் திரும்பத்துக்கு இடமே இல்லை. பாருங்க, அந்த உணர்வு நமக்குள்ள இல்லாட்ட நாம மாறுறதுக்கு இடம் இல்ல, மனம் திரும்பதுக்கு இடம் இல்ல, காலம் போகுது, ஆனா நம்ம வாழ்விலோ மனம் திரும்புதல் இல்ல. கவனிங்க, வேதத்துல முக்கியமான அடிப்படை சத்தியங்களில் ஒன்றும் மனம் திரும்புதலா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமோ? ஹலோ, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமோ? மனம் திரும்புங்கள், பரலோகராட்சி சபிமா இருக்கு. அப்படியானா பரலோகத்தில் ஒரு மனுஷன் பிரவேசிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தேவை? மனம் திரும்புதல். வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள நாம போகும் பொழுது சபைகளுக்கு எழுதின கடிதத்திலே இயேசு கிறிஸ்து குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமோ? மனம் திரும்பு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அவன் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. இல்லாவிட்டால் சோ அண்ட் சோ. யாருக்கு? சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு. ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு மனுஷன் மனம் திரும்ப போகணும். இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நாம மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். ஆகவே நான் சொல்ல போனால், ஒரு தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட நீயும் நானும், ஹலோ சொல்றது கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சாகும் வரைக்கும் நாம மனம் திரும்பிக் கொண்டே இருக்கணும். பாருங்க, என்ன சொல்ல போனா, என்றைக்கு ஒரு விசுவாசி மனம் திரும்புவதற்கு முட்டுப்புள்ளி வைக்கிறானோ அன்றைக்கு அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு சாபமணி அடிக்கிறான். சொல்றத கேளு. ஆகவே நாம சாகும் வரைக்கும், நாம உயிரோடு இருக்கும் வரைக்கும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். இவன கவனிங்க, மனம் திரும்புவதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று தேவனுடைய வார்த்தை, மற்றது பரிசுத்தாவியானவர். தேவனுடைய வசனம் நாம கேட்கிறோம். பாருங்க, இப்ப சபையில இருந்து தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். இப்ப கேட்க கேட்க ஆவியானவர் உள்ள இருந்து ஒரு உணர்வு தருவார், ஒரு உணர்த்துதலை தருவார். அப்பொழுது என்ன நடக்கிறது? மனம் திரும்புதல் உண்டாகிறது. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது மனம் திரும்புவதற்கோ இடம் இல்லாமல் போயிட்டது. மனம் திரும்பாவிட்டா வாழ்க்கையில மட்டுமே இழப்பார். அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கும் இருக்கிறோம். There is no change, not at all in our life. What a beautiful, what a miserable. அதை நான் சொல்லுவேன், ஏசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும். அதுபோல நாமளும் அப்படி இருந்திருக்கக்கூடாது. நமக்கு we have to change, நமக்குள்ள மாற்றம் வேண்டும். சொல்றேன், நீயும் நானும் மாறணும், நீயும் நானும் மாறணும், இன்னும் மனம் திரும்பணும். நமக்கு போதுமான வசன வெளிச்சம் இல்லாத படியால ஒருவேளை நாம மனம் திரும்பாமல் இருக்கலாம். எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நாம் மனம் திரும்ப முடியும். எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் மனம் திரும்ப முடியும். அதை நான் சொல்றது, ஒரு வீட்டில் நீங்க வைக்கியூம் பண்றீங்களே, சரி, கூர் பிடிக்கிறது தான் தெரியும் உங்களுக்கு இல்லையா? வீட்டில் கூர் பிடிக்கிறோம் பாருங்க. இப்ப ஒரு 100 வோல்டேஜ் பல்ப போட்டுட்டு கூவர் பிடிக்கிறீங்க, பிடிக்கல, அந்த காப்பட்ல கிடைக்கிற தூசி எல்லாம் படிவம் தெரியாது. ஒரு 1000 வோல்டேஜ்ல போட்டு பாருங்க, சின்ன தூசி எல்லாம் தெரியும் பாருங்க. ஏன்னா லைட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு, வெளிச்சம் அதிகம் அதிகமாக தூசி நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதுபோல எந்த அளவுக்கு வசன வெளிச்சம் நம்முடைய வாழ்வில் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம மனம் திரும்ப முடியும். அநேகருக்குள்ள வேத வசன வெளிச்சம் குறைவாக இருக்கிறது. ஆகவேதான் வாழ்க்கையில மாற்றம் குறைவாக இருக்கிறது. ஆகவேதான் மனம் திரும்புறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறது. நாம் மனம் திரும்ப அடிப்படை அவசியம் நமக்குள்ள என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சம்பந்தப்படுத்துற வியாக்கியானப்படுத்துற பாருங்க, தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம், சீக்கிரம் பாருங்க, நான் படிக்க போறேன். தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம், எல்லாரும் படித்துக்கொள்ளுங்க. நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க, நீங்களே வாசிச்சு பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. தானியேல் 5வது அதிகாரம் 21வது வசனம் படி.
அவர் மனிதன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல ஆயிற்று, காட்டு கழுதலோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுக செய்து தமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளு மட்டும் மாடுகளை போல் புல்லை மேய்ந்தார்.
உணர்ந்து கொள்ளு மட்டும் அப்படி இருக்கா பாருங்க, அவங்க பைபிள்ல அன்னார் எவரு? நேபுகாத்ரேச்சார். தானியேல் கண்ட சிலையில மகிமையான ராஜ தலையே அவர் தான், பொன்னான தலை. அதுதான் அதுக்கு வந்த கிராக்கி, அந்த பொன்னான தலை நீதான். வந்ததே பெருமை அவருக்கு. நாட்டினார் ஒரு சிலையை 60 அடி உயரத்தில், மாட்டினார் ஆண்டவருடைய கரத்தில். அதை குறித்து நான் சொல்ல அனுப்பின கவனிங்க, ஆளுகை தேவன் ஆளுகையை கொடுக்கிறவரும் அரசாட்சி செய்கிறவர் என்பதையும் அவன் உணர்ந்து கொள்ளும் மட்டும் அவன் உணர்ந்து கொள்ளும் வரைக்கும் மாடுகளைப் போல புள்ள மேய்ச்சிருக்கிறான். நான் யோசிக்க கவனிங்க, இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் மேலும் ஆளுகை செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 7 வருஷம் சென்றிருக்கு பாருங்க. ஹலோ செவனியஸ், கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் காட்டிலே மாடு போல புள்ள திட்டுற. ஐயா நேற்று ராஜாவாக இருந்தவர் இன்றைக்கு பார்த்தா காட்டில புள்ள திட்டுறான். உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் கூடும் என்று தேவன் சொல்ற வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கு. ஒரே நாளிலே சிறைச்சாலையில இருந்த யோசேப்பை ஐப்து தேசத்தில் அதிகாரியாக உயர்த்தினாரு. ஒரே நாளிலே பாபிலோன் ராஜ்யத்தின் சர்வாதேச சக்கரவர்த்தியாக இருந்த நேபுகாத்நேச்சர் ஒரே நாளில கீழே தள்ளினாரு. காட்டுல புல்ல மேய்கிற மிருகம் போல இருந்திருக்காரு பாரு. நேற்று ராஜா இன்றைக்கு பார்த்தா மதிகட்டுமையா. அவன் டைரி டேபிள் எத்தனை விதமான சாப்பாடு, அவனுக்கு என்ன விதமான பரிகாரம். ஆனா நேற்று டைனிங் டேபிள் இருந்து இவ்வளவு மகிமான சாப்பாடு, இன்றைக்கு பார்த்தா காட்டுல தனிச்சுக்கிட்டு புள்ள மயிரம் பாருங்க. ஏன் தெரியுமா, உன்னதமானவர் உலகத்தில் ஆளுகை செய்து தன்னுடைய அதிகாரத்தை ஆளுகை அவர் செலுத்துகிறார் என்பதை இந்த ராஜா உணர்ந்து கொள்ளு மட்டும் மாட்ட போல புள்ளத்தின். சில பேருக்கு சொல்றேன்னு கோச்சிக்கொள்ளாது, சில பேருக்கு மாட்ட போல புள்ளத்தின்னைக்குதான் உணர்வு வரும் பாரு. சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு உணர்வு வரல, ஆளுகை செய்யும் பொழுது உணர்வு வரல. இப்ப எல்லாத்திலும் இந்த தள்ளப்பட்டு தனிச்சு விடப்பட்டு மாட போல தின் புள்ளத்தின்னைக்குதான் அவனுக்கு உணர்வு வருது பாரு. 7 வருஷம் சென்றிருக்கே பாரு, அவனுக்கு உணர்வு வரும். தட்டை கபடிங்க, மனம் திரும்புதல் என்பது மிக மிக அவசியம். மனம் திரும்ப என்பது மிக மிக அவசியம். படிங்க 51 சங்கீதத்தை, எல்லாத்துக்கும் 51 சங்கீதம் நான் முடிக்க போறேன். 51 சங்கீதம் எந்த வசனம் கேட்கறீங்களோ, வசனம் இல்ல அந்த பிராக்கெட்டுக்கு இருக்கு பாருங்க, பாருங்க 51 சங்கீதத்துல மேலுக்கு பிராக்கெட்டுக்கு இருக்கு பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதும் தேவோட வசனம் தான். ஹலோ சொல்றது ஒத்துக்கொள்றீங்களா? பிரேக்கெட்டுக்கு இருக்கிறது தேவடா. இப்ப படி
பத்ரேபாளரத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்குட்பட்ட தாவீது.
எப்படி இருக்குது பாவத்தை? நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ராஜாவுக்கு பாவத்தை உணர்த்தின போது பாடின சங்கீதம். அப்படியான என்ன கேட்டீங்களா இருந்தால், 51வது சங்கீதத்தின் பின்னணி என்ன? பாவம் செய்த தாவீது அவர் மனம் திரும்பி குணப்பட்ட போது தான் மனம் திரும்பின அடிப்படையிலே அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஆவேதான் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதரும், உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தார். என்ன தெரியுமோ, பாவத்தை உணர்கிறான், பாவத்தை உணர்கிறான், மனம் திரும்புகிறான், பாடுகிறான் சங்கீதம். பாவம் செய்த தாவீது மனந்து உணர்ந்து பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பின போது பாடின சங்கீதம் 51வது சங்கீதம். ஆகவே பாவம் செய்த தாவீதை உணர்த்துறதுக்கு ஒரு நாத்தான் தேவையாத்தான் இருந்திருக்குது. ஹலோ பேசுமி, ராஜாதான் ஆனா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஆனா வாரா தீர்க்கதரிசி, எதற்கு வாரா தெரியுமோ, அவன் பாவத்தை கண்டித்து உணர்த்துறது. இப்ப ராஜா சொல்லியிருக்கலாம், யோ ஹூ ஆர் யூ, நீ யாரையா, எந்த பாவத்துக்கு? தாவீதுக்கு பின்னால வந்திருக்கிற சில ராஜாக்கள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவன் தேவன மனுஷன் ஆயிட்டு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரால் சாட்சி கொடுக்கப்பட்ட தேவன மனுஷன் ஆயிட்டு. ஆகவே தான் ராஜாவாக இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி வந்து தன் பாவத்தை கண்டித்து உணர்த்தின போது அவன் என்ன செய்ய பாருங்க, அவன் தாயா தேவ மனுஷன் பாரு. உடனே என்ன செய்யறான், அதை ஒத்துக்கொள்றான். ஏன்னா உணர்வுள்ள மனுஷன் பாரு, அவர் உணர்வடையறான் பாரு. தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த, நான் ராஜாதான் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன் சொல்லி தீர்க்கதரிசிக்கு முன்பாக அவன் என்ன செய்யறான், தன் பாவத்தை உணர்கிறான். உணர்வு மாத்திரமில்ல, அவன் மனம் திரும்புறான் பாரு. ஆகவேதான் அவருடைய ராஜ்யம் நீடித்தது. ஆகவேதான் அவன் தேவ மனுஷனாக காணப்படுகிறான். தேவனுடைய மனுஷன் மனம் திரும்பவும் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவனுடைய மனுஷன் பாவம் செஞ்சாலும் மனம் திரும்பவும் பாருங்க. பாவத்தை மறைக்க மாட்டான். செய்த பாவத்தை கீப் அப் பண்றதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லிட்டு இருக்க மாட்டான். தான் செய்த பாவத்தை மறைச்சு கொண்டு இருக்க மாட்டான். பாவத்தை உணர்த்தின போது நீ யாரையா என் பாவத்தை கேட்கறதுக்கு கராவுடன் சொல்லல. அவ உடனே என்ன செய்தான், அவ மனம் வருந்தி மனம் திரும்புகிற. என்ன தெரியுமா, அவ உணர்த்தறா, அவனுக்குள்ள அந்த உணர்வு இருந்தபடியால அவனை செய்யறான் மனம் திரும்ப. என்ன கேட்கிற அருமையான தேவ ஜனமே, தாமும் மனம் திரும்புவதற்கு உணர்வு மிக அவசியம். பாருங்க, ஒருவேளை நீ தவறு செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது இன்னொரு தேவனுடைய பிள்ளை வந்து உன் பாவத்தை உணர்த்தினா கோபிக்காதையா? உடனே நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் தெரியுமோ, நான் பெரிய ஊழியக்காரன் தெரியுமோ, இப்படியெல்லாம் நாம கேட்டா பாவத்துக்கு மேல இன்னும் பாவத்தை கூட்டுறோம் என்றதும் மறந்துடாது. நம்மட பாவத்தை இன்னும் மெருகேட்டுகிறோம். ஏன்னா நமக்கு உணர்வு இல்லை, ஒத்துக்கொள்றது இல்லை, பூசி முழுக பாக்குறோம், அப்படியே இருக்க பாக்குறோம். உன் மேல வச்சிருக்கிற மனதுருக்கத்தினால ஆண்டவர் ஒரு மனுஷன் அனுப்புறார் உனக்கு உணர்த்துறதுக்கு. அதை தயவா ஏற்றுக்கொள்ளப்பா, தாழ்மையாக ஏற்றுக்கொள். தவறு விட்ட நாம தாழ்மையாக ஏற்றுக்கொள்ற பக்குவம் ஏன் நமக்குள்ள இல்லாமல் போகுது? நாம தவறு செய்யும் பொழுது ஒருவன் வந்து நமக்கு சுட்டி காட்டும் பொழுது ஏன் நாம் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாம போகுது? நாம பிழைபடும் பொழுது ஒருவன் வந்து நமக்கு உணர்த்தும் பொழுது ஏன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறோம்? நான் வச்சிருக்கிற பைபிள் சொல்லுது, நீதிமான் என் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். நாலு பேர் என் தலையை குட்டதுக்கு இருக்கட்டும், நீதிமான்கள் இருக்கட்டும். நான் தவறு விடும் பொழுது என்னை சுட்டி காட்டவும், நான் பிழை செய்யும் பொழுது பாஸ்டர் நீங்க செய்யறது பிழைன்னு சொல்றதுக்கும், விருத நீ செய்யறது பிழை, சிஸ்டர் நீ செய்யறது தவறுன்னு சொல்றதுக்கு, நாலு விசுவாசி, நாலு ஊழியக்காரன், நாலு தேவட பிள்ளைகள் இருக்குது. உனக்கு நன்மை தானே, உனக்கு பாதுகாப்பு தானே? பாவத்தோடு அப்படியே சாகாதபடி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி உணர்ந்து திரும்புறதுக்கு நாலு தேவட பிள்ளைகள் இருக்குது, நல்லது தானே? நமக்கு அதை ஏற்றுக்கொள்ற பக்குவம் இல்லை, ஏன்னா நமக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனா தாவீது அப்படி இருக்கல பாருங்க, ராஜா தான் ஐயா, தேவனுடைய மனுஷன் தான் ஐயா. ஆனா ஒரு தீக்கதர்சி வந்து அவன் பாவத்தை உணர்த்துவான், எனக்கு பியூட்டிஃபுல் திங்க, அவன் பாவம் செய்தது உண்மைதான். ஆனா தீக்கதர்சித்து உணர்த்தின போதும் அவன் அந்த பாவத்தை உணர்ந்தா மரம் திரும்பினா ஆரோக்கியம் செய்தான், தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சான். இதை மத்திய அனுபவம் நானும் சொல்றேன், அரைக்கு அருமையான தம்பி தங்கச்சி அண்ணன் மாறி அக்கா மாறி தேவனுடைய வஸ்திரத்தை கேட்கும் பொழுது மரம் திரும்ப, பாவத்தை விட்டுடு. திரும்ப திரும்ப ஒரு பாவத்தை செஞ்சுட்டே இருக்காது. வாலிப இச்சைகளுக்கு அடிமையாகாது, அசுத்தங்களுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்காது. தேவ பார்த்துட்டே இருக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, இன்னைக்கு காலையில நான் இந்த யோசிச்சுட்டே இருந்தேன், ஆண்டவரே பெட்டில் இருந்து யோசிச்ச, ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்குது, நான் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் உமக்கும் மறைவாக எங்க போ, பார்த்துட்டே இருக்கிறப்பா, நீ பார்த்துட்டே இருக்க. தம்பி தங்கச்சி அண்ணமாரி அக்கமாரி தேவனுடைய கண்கள் எப்பொழுது உன்னை பார்த்துட்டே இருக்கு. தாப்போ சொல்றது போல கவராக்களுக்கும் மறைக்கலாம், அட கத்தோடைய கண்களுக்கும் மறைக்கல. அதை பாரு, நீ எங்க போற, என்ன செய்யற, ஸ்கூலுக்கு போக பொழுது என்ன செய்யற, திரும்பி வரும் பொழுது என்ன செய்யற, வீட்டிலிருந்து என்ன செய்யற, இரவுல என்ன செய்யற, எப்படி இருக்கிறாய், எல்லாவற்றையும் உன் தேவனாகிய கத்தர் அறிகிறார், அறிகிறார், அறிகிறார். திரும்ப திரும்ப இதை நான் உனக்கு சொல்லட்டும், திரும்ப திரும்ப நான் உனக்கு இதை நினைவுபடுத்தட்டும். ஆகவே நான் சொல்ற கேளு, பாவத்தை விட்டு மனம் திரும்ப, அதை திரும்ப திரும்ப செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி ஆண்டவரை வேதனைப்படுத்தாமல் நமக்கு மனம் திரும்ப நமக்கு தேவை உணர்வு. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 19 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. சங்கீதம் 3 நான் பார்த்தோம், தேவனுடைய வேத வசனத்தை கை கொள்வதற்கு நமக்கு உணர்வு வேண்டும். இரண்டாவது காரியம் பார்த்தா நம்ம மனம் திரும்புவதற்கு நமக்கு உணர்வு வேண்டும். நம்பர் 3 இதோட முடிக்கிறேன். சங்கீதம் 19 அதிகாரம் 12 வசனப்படி,
பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு நினைங்களாக்கும்.
திரும்பப்படி,
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு நினைங்களாக்கும்.
தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? உண்மையாகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம் பார்த்தேன். நான் ஒருவரும் சொல்ல முடியாது, என்ற வாழ்க்கையில் ஒரு பிழையும் இல்லை, என்ற வாழ்வில் ஒரு தவறும் இல்லை அப்படி என்று நாம் சொல்லுவோமாக இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்வில் நாம் செய்யற மிகப்பெரிய தவறாக இருக்கும் நான் நம்புறேன். நம்ம எல்லாருடைய வாழ்விலும் தவறு இருக்குது, எல்லாருடைய வாழ்விலும் பிழை இருக்குது. நாம் ஒன்றும் தேவதூதர்கள் இல்லையே, நாமும் மனுஷன். ஆகவே வேத வசனம் சொல்றது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? நம் தவறுகளை நாம் அறிந்து கொள்ள, நம்முடைய பிழைகளை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு தேவை என்னங்க? உணர்வு அவசியம். நாம் செய்கிற தவறுகளையும் நாம் விடுகிற பிழைகளையும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்? உணர்வு அவசியம். இந்த உணர்வு நமக்குள்ள இல்லாதபடியா தான் நாம பிழை செஞ்சாலும் அப்படியே இருக்கிறோம். பாருங்க, நாம தவறு செஞ்சாலும் அப்படியே இருக்கிறோம் பாருங்க. ஏன் தெரியுமா? நமக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. இப்ப நம்முடைய பிழைகளை நாம திருத்தாம அடுத்தவங்க பிழைகளை நாம திருத்துறதுக்கு முயற்சிக்கிறது என்ன? நம்முடைய கண்ணில உத்தரம் இருக்கு, அடுத்தவங்க கண்ணில இருக்கிற துரும்பு நாம எடுக்கிறதுக்கு வகை தேர்றது என்ன? அடுத்த வசத்தையே சொல்றாரு, மாயக்காரனே, முதலாவது உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போடு, பிற்பாடு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கிறது பகைப்பார். அப்ப நம்முடைய கண்ணில நாம உத்தரத்தை வச்சுக்கொண்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நாம எடுக்கிறதுக்கு வகை பார்த்தால், நல்ல கவனிங்க, தேவனுடைய பார்வையிலே நாம் ஒரு மாய்மாலக்கார் என்பதை மறந்துடக்கூடாது. அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்கறது என்ன? அடுத்த வசதி சொல்றார், மாயக்காரனே. அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகளையும் பிழைகளையும் வைத்துக் கொண்டு அடுத்தவன் வாழ்வில் இருக்க தவறுகளையும் பிழைகளையும் நாம சுட்டிக்காட்டுறதும் திருத்த முயற்சி செய்கிறதும் தேவனுடைய பார்வையில் ஒரு மகா மாய்மாலம். பாரு, God knows everything. ஆகவே நான் சொல்லுவேன், அடுத்தவனுடைய பிழையை நாம சுட்டிக்காட்டுறது சரி, நல்ல ஆவியோடு சுத்த இருதயத்தோடு அடுத்தவன் தவறிடக்கூடாது, அவன் கெட்டு போயிடக்கூடாது, அவன் அழிந்து போயிடக்கூடாது, அவன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே, நான் நல்ல ஆவியோடு செபத்தோடு அவனை ஆதாயப்படுத்த வேண்டும், அவன் மாற வேண்டும், அவன் திருந்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஆவியோடு, ஒரு வாரத்தோடு, ஒரு செபத்தோடு அடுத்தவன் தவற நாம சுட்டிக்காட்டது தப்பு இல்லை. நான் காட்டு ஒரு புத்தி சொல்றவன் சுட்டிக்காட்ட தப்பு இல்லை. ஆனால் மாறாக நாம அவன் பிழைகளை திருத்தொண்டு அடுத்தவன் ஆவியை உடைக்கிறதும் மற்றவர்களுடைய என்ன உள்ளத்தை உடைக்கிறதும் நம்முடைய வாழ்க்கை நடக்காதபடி நம்மளை காத்துக்கொள்வோம். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம பிழைச்சாமல் இருக்கலாம், நாளைக்கு we don't know what will happen tomorrow. நீயும் நானும் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அவ ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு நாம கத்திற்கு முன்பாக நடக்க முடியாது. எவ்வளவு கவனமா இருக்க யோசிப்பார். நாம விதைக்கிறத தான் அறுப்போம். ஆகவே அடுத்தவருடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுங்க, தப்பில்லை. ஆனால் நம்முடைய வாழ்வை நாம முதல்ல கொஞ்சம் சரி பார்க்கணும். நம்முடைய வாழ்வில் தவறு இருக்குதா, பிழை இருக்குதா, நான் திறந்த வண்டி இருக்குதா, மாறு வண்டி இருக்குதா, அதை நாம சரிப்படுத்தணும். அதே நேரத்தில் மற்றவங்க நம்முடைய வாழ்வில் வந்து ஒரு நம்முடைய தப்பை தவறை சுட்டி காட்டும் பொழுது நாம அதை தாழ்மையோடு நாம அதை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்குவம் நமக்கு இருக்கணும். உடனே நீ யாரு என்ன திருத்துறது? நீங்க யாரு எனக்கு இதை குறித்து கதைக்கிறது? சொல்லாட்டாலும், வாயால சொல்லாட்டாலும் மனதில் நினைக்கிற பாரு, இவர் யாரு? அப்படியெல்லாம் தாவி நினைச்சிருந்தா அவன் எங்க மறந்துடும்? அவன் தான் தேவட மனுஷனாச்சு, நான் தான் தேவட மனுஷனாச்சு, நீ ஆச்சு எனக்கு புத்தி சொல்றது, நான் தான் கத்தட ஊழியக்காரன் ஆயிட்டு, நீ யார் எனக்கு எந்த பிள்ளைய சுட்டிக்க? அப்படியெல்லாம் நாம கதைக்கிறது உண்மையாக ஒரு தேவ பயம் இல்லாத ஒரு காரியம் தான். தேவ பயம் இல்லாத ஒரு காரியம் தான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். என் கண்மலையும் என் மீட்பருமாய கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதா? தூய வாழ்வு எங்க ஆரம்பமாக தெரியுதோ? தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு எங்க ஆரம்பமாக தெரியுமோ? நம்முடைய உள்ளத்து நினைவுகள் இருதயத்தின் எண்ணங்களில் இருந்ததும் மறந்துடாது. அதுதான் வேர். வேர், மரத்தின் வேர் நம்முடைய இருதயத்து நினைவுகள் எண்ணங்கள். ஒரு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கான்னு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே உள்ளே இருக்கிற கெட்ட நினைவுகள் தான் வார்த்தைகளாகவும் செயலாகவும் வடிவம் எடுக்குது. பாருங்க, உள்ளே இருக்கிற நல்ல வார்த்தைகள், நல்ல எண்ணங்கள் தான் நற்செயலாக வெளிவருது. ஆகவே சொல்லும், விரியும் பாப்பு குட்டிகளே, நீங்க பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். ஆகவே நமக்குள்ள மற்றவர்களை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும். பாருங்க ஐயா, நான் சொன்ன தயவுசு நான் சொல்றது கேளு, உன்னை போல மற்றவனே கொஞ்சம் கருது, உன்னை போல மற்றவனும் நல்லவன் தான், உன்னை போல அடு உனக்கு பக்கத்தில் இருக்கும் தேவோட பிள்ளை தான், உன்னை போல உனக்கு பக்கத்தில் இருக்கும் தேவோட ராட்சத்தில் வந்து சேரவனும், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் உனக்கு பக்கத்தில் இருக்கு. ஆகவே அடுத்தவனை உன்னிலும் பார்க்க குறைச்சி எண்ணாத, அடுத்தவன் உன்னு பார்க்க மட்டமாக கருதாத. ஆண்டவர் உடைய இருதயத்தை நினைவு அறிவார், உன் எண்ணத்தின் யோசனைகளை அறிவார். இருதயத்தின் ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, தூய வாழ்வு அல்லது பரிசுத்த வாழ்வு எங்க ஆரம்பமாகிறது என்றால் அது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளில் இருந்துதான் வடிவம் எடுக்கிறது. ஆகவேதான் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானம் எண்ணங்கள் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. இப்படி நாம அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஆண்டவரே, என் இருதயத்தின் எண்ணங்களும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக அடிக்கடி நாம ஜெபித்தால் ஆண்டவர் நமக்குள்ளே மாற்றங்களையும் மனம் திரும்பும் தருவார். யார் இன்னும் மாறத்தவை இல்லை, எல்லோரும் மாறணும். உங்களுக்கு பிரசவம் பண்ற நான் தான் சொல்லுவேன், கடவுள் கர்த்தருக்கு முன்பாக நானும் மாறணும், நானும் மனம் திரும்பணும். ஆகவே என்ன கருமானவர்களே, ஆண்டவோட வசனத்தை கேட்டு 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 பரிசுத்தாவனவருக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து மனம் திரும்புவோம், மறுரூபமாவோம். தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்குரிய தகுதியை நாம பெற்றுக்கொள்றோம். அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் தேவோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்லையே. ஆகவே தேவோட வசனத்துக்கு இடம் கொடுத்து தேவ ஆவியனுக்கு இடம் கொடுத்து மனம் திரும்புவோம், மறுரூபமாவோம். தேவனுடைய தேவனுடைய குமாரர் சாயலுக்கு ஒப்பாவும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, நாம் மன்றாடப்படும் அப்பொழுது என் முழு இதயத்தோடு வேதத்தை பற்றி கொண்டு அதை நான் கைகொள்வேன் சொல்லி சங்கீதக்கார ஜெபிக்கிறேன். அப்ப எல்லோரும் எழுந்திருப்போம். எல்லோரும் நாம் எழுந்திருப்போம்.